கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புறா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புறா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புறா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உலகத்தின் வாசல் அடைபடும் போது கடவுளின் திறந்த பாதையை கண்டுகொள்கிறாய். இல்லாததில் உள்ள ஆசையால் உள்ளதை அனுபவிக்க தவறாதே. இறைவனை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பது மனிதர்களை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதில் வெளிப்படுகின்றது. தேவையற்றதையெல்லாம் அடைய வேண்டுமென ஆசைப்படாதே. தேவையில்லாத கஷ்டங்கள் வந்துவிடும். கடவுளின் கட்டளைகளை விரும்பு, கவலைகளின் கட்டுக்கள் அகன்றுவிடும்.
ஆளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானயா, என்னை ஆளும் என் மன்னவா.
என்னை ஆளும் என் மன்னவா, என் வாழ்வின் துணையாகவா, என் வாழ்வின் ஆதாரம்.
பணத்தை பற்றிய சிறந்த வரையறை சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பத்திரிகை பணத்தை பற்றிய சிறந்த வரையறை தருவோருக்கு பரிசு ஒன்றை அறிவித்தது. நூற்றுக்கணக்கானோர் அப்போட்டியில் பங்கு பெற்றனர். அதில் பரிசை வென்றவர் எழுதிய வரையறை இதுவாகும். பணம் உலகில் எல்லாவற்றையும் தருவது மகிழ்ச்சியை தவிர, பணம் எங்கும் செல்வதற்கு கடவுச்சீட்டு விண்ணகத்தை தவிர. தலையை வெட்டாமல் ஏன் காலை வெட்டினாய்? போருக்கு போய் வந்த சிப்பாய் ஒருவன் தான் எதிரியின் காலை வெட்டி எறிந்ததாக வீரம் பேசினான். எதிரியின் தலையை வெட்டாமல் ஏன் காலை வெட்டினாய் என்று ஒருவன் அவனிடம் கேட்டான். அவன் சொன்னான், என்ன செய்வது, ஏற்கனவே வேறொரு சிப்பாய் அவனுடைய தலையை வெட்டி எறிந்தான், அதனால்தான் நான் காலை மட்டும் வெட்டினேன் என்றான். அன்பு நேர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எமது எதிரியாகிய அலகையின் தலையை சிலுவையில் நசுக்கிவிட்டார். எனவே இயேசுவின் துணையோடு நாம் அலகையின் அனைத்து சோதனைகளையும் வெற்றி கொள்ள முடிகிறது. எவ்வாறு எமது லட்சியம் நிறைவேறும்? ஒரு முறை ஒரு பணக்காரர் கொடுத்த பெருந்தொகை நன்கொடையை ஏற்க மறுத்தார். அவர் அதை நிராகரித்ததற்கு காரணம், அவரின் இல்லத்தில் காய்கறி உணவு மட்டுமே வழங்கப்பட வேண்டும், மாமிச உணவு வழங்கப்படக்கூடாது என்பதாகும். இறக்கும் நிலையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்பி கேட்டதை கொடுப்பது அன்னை திரேசாவின் வழக்கமாக இருந்தது. எனவே இறக்கும் தருவாயில் உள்ளவர் மாமிச உணவு கேட்டால் கொடுப்பது அன்னை திரேசாவின் வழக்கமாகும். அன்பு நேர்களே, வாழ்வுக்கு இலட்சியம் தேவை. அந்த இலட்சியத்தை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ தோன்றும் எதுவாக இருந்தாலும் அதற்கு நாம் அடிபணியக்கூடாது. அப்போதே லட்சியம் நிறைவேறும். எமது கடவுள் கேட்பதை கொடுக்கும் கடவுள். கன்னியர் மடம் ஒன்றில் புதிதாக இணைந்திருந்த கன்னியர்களிடம் பங்கு தந்தை கூறினார், இவ்வாண்டு எமது நத்தார் விழாவை உண்மையான காட்சியாக்குவோம். ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஆட்களை தெரிவு செய்தார்கள், ஆனால் கழுதை மட்டும் கிடைக்கவில்லை. எனவே அவர்களிடம் ஒரு கழுதையின் படத்தை பேப்பரில் கீறி அதற்காக செபம் செய்யுங்கள் என பங்கு தந்தை கூறினார். நாட்கள் கடந்தன. திடீரென ஒரு நாள் கழுதையொன்று அவர்களின் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. எல்லோருக்கும் ஆச்சரியம், மகிழ்ச்சி அடைந்தனர். கடவுள் எங்கள் சபத்திற்கு பதில் தந்து விட்டார் என மகிழ்ச்சியால் துள்ளினர். பங்கு தந்தையிடம் அறிவிக்கப்பட்டது. பங்கு தந்தை வந்து பார்த்தார். கழுதைக்கு வாலை காணவில்லை. இது என்ன, வால் இல்லாத கழுதை, எவ்வாறு நாம் இதை பயன்படுத்த முடியும் என கூறினார். எல்லா கன்னியர் சகோதரிகளுக்கும் துக்கம் வந்துவிட்டது. எவ்வாறு கழுதைக்கு வால் இல்லாமல் போகும் என ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டனர். உடனே பங்கு தந்தை கூறினார், நீங்கள் கீறி சபித்த படங்களை கொண்டு வாருங்கள் என்று. எல்லோரும் எடுத்து வந்தனர். அதில் கழுதைக்கு வால் வைக்க எல்லோரும் மறந்துவிட்டனர். பங்கு தந்தை கூறினார், நமது கடவுள் கேட்பதை கொடுக்கும் கடவுள், எதை கேட்டீர்களோ அதையே பெற்றுக்கொண்டீர்கள் என்றார். அன்பு நேர்களே, நாம் எதை செபத்தில் கேட்கிறோமோ அதையே பெற்றுக் கொள்ளுகிறோம். எனவே வாழ்வுக்கு எது வேண்டுமோ அதை இறை வார்த்தையின் அறிவோடு கேட்டு பெற்றுக் கொள்வோம்.
சொல்லி நான் பாடுவேன், எப்படி நான் நன்றி சொல்லுவேன், கைவிடாத கர்த்தர் இயேசுவை, கோடி நன்றி பாட்டு பாடுவேன்.
செய்தி குழுவினரின் வான்பரா வானில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். பயப்படாமல் நம்பிக்கையாயிருங்கள். Fear not, have faith என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பயம் அவர்களை பற்றி பிடித்து விடுகிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளினால் பயம், உடலில் ஏற்பட்ட நோயினால் பயம், அல்லது பொருளாதார சூழ்நிலையிலே வேலைக்கு ஏதாவது நடந்து விடுமோ, அல்லது என்னிடத்தில் இருக்கிற பணமெல்லாம் செலவழிந்து விட்டால் என்ன செய்வோம் என்று பல விதங்களிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பயம் வந்து மோதிவிடுகிறது. இந்த சூழ்நிலையிலேதான் பரிசுத்த வேதாகமத்தில் கூட பல இடங்களிலே பயப்படாதீர்கள், நம்பிக்கையாயிருங்கள், பயப்படாதீர்கள் என்று கடவுள் அடிக்கடி கூறுவதை நம்மால் வாசிக்க முடிகிறது. நாம் எல்லோரும் பயப்படுகிறவர்கள், பயப்படும் உள்ளம் கொண்டவர்கள் என்று கடவுளுக்கு தெரியும். அதனாலேதான் கடவுளும் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று பல இடங்களிலே கூறுவதை நம்மால் வாசிக்க முடிகிறது. தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 15 முதலாவது திருவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அப்ராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று கடவுள் ஆபிரகாமிடத்திலே சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்படி என்றால் ஏதோ ஒரு ஆபத்தை குறித்து ஆபிரகாம் இங்கே பயப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் கடவுள் நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் என்று கூறுகிறார். கேடயம் என்றால் நம்மை எதிர்த்து வருகிற எல்லாவிதமான புற தாக்கங்களில் இருந்தும் நம்மை பாதுகாப்பதுதான் கேடயம். அதுபோல நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சில நேரத்திலே வெளியில இருந்து வருகின்ற ஏதோ ஒரு தாக்கம் நம்மை பயப்பட வைக்கலாம், என்ன நடக்குமோ என்று கலங்கி போய்விடலாம். இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் நமக்கு கேடயமாக இருக்கிறார் என்பதை கூறுகிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயப்படுகிற சூழ்நிலை வருகிறதோ நாம் இந்த இறை வார்த்தையை நினைவு கூறுவோம், கடவுள் எனக்கு கேடயமாக இருக்கிறார், இப்படிப்பட்ட எதிர்த்தாக்கத்தில் இருந்தும் இறைவன் என்னை பாதுகாப்பார் என்று நாம் நம்பலாம். அது மட்டுமல்ல, உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் என்ன ஒன்றை பார்க்கிறோம், அதாவது ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு சூழலிலே அவர் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறார். இங்கேதான் கடவுள் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடயமாயிருப்பேன், அது மட்டுமல்ல உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி. ஏசாயா 41:10 திருவசனம், நீ அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம், நம்பிக்கையில் தளராதே, ஏனெனில் நாம் உன் கடவுள், உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம், நம்முடைய வலக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும் என்று கூறுவதை வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அஞ்சாதே, ஏனெனில் நாம் உன்னோடு இருக்கிறோம், நம்பிக்கையில் தளராதே. பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பாருங்கள், நாம் நம்முடைய கடவுள் நம்பிக்கையிலே தளர்ந்து போக ஆரம்பிக்கிறோம், தள்ளாட நினைக்கிறோம். அப்பொழுது கடவுள் கூறுகிறார், நம்பிக்கையில் தளர்ந்து போகாதீர்கள், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்று. ஏனெனில் நாம் உன் கடவுள், உன்னை உறுதிப்படுத்துவோம், உனக்கு உதவி செய்வோம், நம்முடைய வலக்கை உன்னை தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. பல முறைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளினால் நாம் பயப்படும் பொழுது, கடவுள் எங்கே, கடவுள் ஏன் எனக்கு துணை செய்யாமல் இருக்கிறார், கடவுள் என்னோடு இல்லையோ என்ற சூழ்நிலையெல்லாம் நமக்கு வருகிறது. இந்த நிலையிலேதான் கடவுள் இந்த இறை வார்த்தை வழியாக, நம்பிக்கையில் தளர்ந்து போகாதீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களை என் வலக்கையால் தாங்கிக் கொள்ளுவேன், உங்களை உறுதிப்படுத்துவேன் என்று கூறுகிறார். என்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையால் பயந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு துணை செய்கிறார். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, உன்னுடைய வலக்கையை பிடித்து கொண்டு அஞ்சாதே, நாமே உனக்கு துணையாயிருப்போம் என்று உன்னிடம் சொல்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Fear not, I will help you. கடவுள் பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவதைத்தான் இங்கு நாம் வாசிக்கிறோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையினால் நீங்கள் பயந்திருந்தாலும் கடவுள் தாமே அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பயப்படாதீர்கள், நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து பயத்தினால் ஆளப்பட்டு இருக்கிறார்களோ, இந்த பயத்தில் இருந்தெல்லாம் நீரே இவர்களை பாதுகாத்து விடுவித்து இவர்களை ஆசீர்வதித்தரலாம். இவர்கள் வாழ்க்கையிலே இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய அத்தனை நன்மைகளும் இவர்களுக்கு சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
எம் மீது இரக்கம் வையும்,
இரக்கத்தின் ஆண்டவரே எம் மீது இரக்கம் வையும்.
ஆளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீதி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியொலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0024. அருள் தியானம் தொடர்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயமும் நம்பிக்கையும் நமது வாழ்வில் தாக்கத்தை உண்டாக்குகின்றன. Fear and faith has to do something in your life. பயப்படாதீர்கள், நம்பிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி என்றால் பயமும் நம்பிக்கையும் ரெண்டு வித்தியாசமான செயல்பாடுகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பயமும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அதுபோல நம்பிக்கையும் ஒருவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்குகிறது. இதிலே நம்முடைய வாழ்க்கையில் எது கூடுதலாக இருக்கிறதோ அதனாலேதான் நாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறோம். பயத்தினால் நாம் கூடுதலாக ஆளுமை செய்யப்பட்டால் பயம் நம்மை ஆளுமை செய்யும். நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை விட அதிகமாக இருந்தால் நம்பிக்கையினால் நாம் பயத்தை வென்றுவிட முடிகிறது. அதனாலேதான் பயமும் நம்பிக்கையும் நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதை நம்மால் காண முடிகிறது. உதாரணமாக பயம் கூறும், நீ சுகயீனமாயிருக்கிறாய், இந்நோய் மாறாது. Fear will say, you are sick. Your sickness never cures. பயம் என்ன சொல்லுகிறதாம் பாருங்கள், நீ சுகயீனமாயிருக்கிறாய், இந்த நோய் மாறாது. உடலிலே ஒரு நோய் வந்துவிட்டதென்றால், உதாரணமாக பயம் நமக்கு அதிகமாக இருக்கும் என்றால் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கும் என்றால், ஏன் தான் இந்த நோய் வந்ததோ, எப்படி இந்த நோய் வந்ததோ, இனி இந்த நோய் மாறவே மாறாது, இந்த நோயினால் நான் சாகப்போகிறேன், இந்த நோய் என்னை விட்டு இனி நீங்காது, ஐயோ எனக்கு ஏன் தான் இப்படி நடந்ததோ என்று சொல்லி பயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையை வைத்து நம்மை அதிகமாக பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. அது அதற்கு எதிர்மாறாக பாருங்கள், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் என்றால் நம்பிக்கை என்ன கூறும் என்றால், நம்பிக்கை கூறும், நீ சுகயீனமாயிருக்கிறாய், ஆனால் கடவுள் உன்னை சுகப்படுத்துவார். Faith will say you are sick, but God will cure you. நம்பிக்கைக்கும் பயத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். பயம், சின்ன நோய் வந்தவுடனேயே இனி நான் நோயாளியாக மாறிவிட்டேன், இனி என்னால் சந்தோஷமா இருக்க முடியாது, எனக்கு மரணம்தான் என்று கூறிவிடுகிறது. ஆனால் நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுது நம்பிக்கை என்ன சொல்லுகிறது பாருங்கள். நீ சுகயினமா இருக்கிறாய், சுகயினமாக நான் வந்து விட்டேன், உண்மைதான், ஆனால் கடவுள் என்னை சுகமாக்குவார் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதனால்தான் நாம் எப்பொழுதும் கடவுள் மேல் நம்பிக்கையாய் வாழ வேண்டும், வளர வேண்டும். நம்பிக்கை நமது வாழ்க்கையில் அதிகமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வந்து மோதுகிற எல்லா விதமான பயங்களையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஆம், இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடவுளால் இது முடியும் என்று நீங்கள் நம்பும் பொழுது கடவுளுடைய வல்லமையை, வழிநடத்தலை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே காண முடியும். இயேசு கூட சொன்னார், நம்பிக்கையினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம், அந்த நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமாகும். அது மட்டுமல்ல பாருங்கள், பயம் உங்களை தவறான நோக்கில் வழி நடத்தும். Fear will direct you in the wrong direction. உங்களுடைய வாழ்க்கையில் பயம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பயம் உங்களை தவறான வழியிலே வழி நடத்தி விடுகிறது. உதாரணமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்றால் பயத்தினாலே நீங்கள் சில நேரம் உங்களை சில தவறான சூழ்நிலைக்கு ஆளாக்கி விடுவீர்கள். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததினால், அதனால் ஏற்பட்ட பயத்தினாலே தங்கள் உடலை வருத்தி விடுவார்கள், சிலர் தற்கொலை செய்து விடுவார்கள், சிலர் தவறான ஒரு நஞ்சை பருகி விடுவார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் பயத்தினால் அவர்கள் செய்வதை நம்மால் காண முடிகிறது. அதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் பாருங்கள், மனித வாழ்க்கையில் இருக்கின்ற வீணான பயங்கள் அவர்களை தவறான முடிவெடுப்பதற்கு வழி நடத்தி விடுகிறது. ஆனால் நம்பிக்கை நமது வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்பிக்கை என்ன செய்கிறது பாருங்கள், நம்பிக்கை உங்களை நல்ல நோக்கில் வழி நடத்துகிறது. Faith will direct you in the right direction. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து அதனால் உங்களுக்கு பயம் வந்து விட்டதென்றால் நீங்கள் முதலிலே கடவுளை நம்புவீர்கள், கடவுளிடத்திலே செல்லுவீர்கள். அப்பொழுது பாருங்கள், கடவுள் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தான் வரும். அதனாலே நீங்கள் உங்களை கெடுத்து விட மாட்டீர்கள். தற்கொலை செய்கிறவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள், ஏனென்றால் கடவுள் எனக்கு துணையா இருக்கிறார், இதிலிருந்து என்னை காத்துக் கொள்ளுவார் என்று. அல்லது தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் போகிறவர்கள், இல்லை, நான் இப்படியான கூடாத விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது, நான் ஆண்டவரில் தான் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், என் குடும்பத்திலே நான் நல்லவளாக இருக்க வேண்டும், இந்த சூழ்நிலையினால் நான் தவறான ஒரு பழக்கத்தை பழகிவிடக் கூடாது என்று அவருடைய உள்ளத்திலே பாருங்கள், நம்பிக்கை அவர்களை சரியான பாதையிலே வழி நடத்தும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கையிலே அதிகமாக வளர்ந்திருப்பீர்கள் என்றால் அந்த நம்பிக்கை உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவதை உங்களால் காண முடியும். அது மட்டுமல்ல, பயம் உங்களை எதிர்மாறான நோக்கில் வழி நடத்தும். Fear will make you thinking negatively. உள்ளத்திலே பயம் என்பது அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை எடுத்தாலும் பயத்தினாலே எதிர்மாறான விதங்களிலேயே சிந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஓ, எனக்கு இது வந்ததுக்கு இதுதான் காரணமா இருக்கலாம், அவர்கள்தான் காரணமா இருக்கலாம், இதுதான் பிரச்சனையா இருக்கலாம் என்றெல்லாம் சில நேரத்திலே வேறு வேறு விடயங்கள் எல்லாம் எண்ணி நாம் ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம் ஏன் நடந்தது என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக, நல்ல விதத்திலே சிந்திப்பதற்கு பதிலாக எதிர்மாறாக நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் நம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கும் என்றால் நம்பிக்கை உங்களை முன்னேற்றமான நோக்கில் வழி நடத்தும். Faith will make you thinking positively. கடவுள் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சம்பவத்தினால் நீங்கள் பயந்து போனாலும் பாருங்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த இடத்திலே நான் சோர்ந்து போய்விடக் கூடாது, நான் பின்வாங்கி விடக் கூடாது, நான் தவறான ஒன்றை பேசிவிடக் கூடாது, தவறான ஒன்றை செய்துவிடக் கூடாது என்றால் எனக்கு ஆண்டவர் துணையா இருக்கிறார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுத்தற்றும் ஆனால் நான் அவர்களை துன்பப்படுத்த கூடாது என்று சொல்லி நல்ல விதத்திலே சிந்திப்பதற்கு, பொசிட்டிவாக சிந்திப்பதற்கு, முன்னேற்றமான ஒரு பாதையிலே நீங்கள் சிந்திப்பதற்கு நம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, பயத்துக்கு நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்காமல் நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையினால் பல விடயங்களிலே வெற்றி கொள்ள முடிகிறது. நம்பிக்கையினால் நீங்கள் நல்ல நோக்கோடு வாழ முடிகிறது. நம்பிக்கையினால் நீங்கள் முன்னேற்றமான பாதையில் நடந்து வர முடிகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, என்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையினால் பயந்து பல வாழ்க்கையிலே பல போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, பயத்தினாலேயே ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அதிலிருந்து நீர் இவர்களுக்கு விடுதலை தந்திரலாம். யார் தங்கள் வாழ்க்கையிலே பயத்தினால் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறார்களோ, அதிலிருந்து சரியான முடிவெடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. யாரெல்லாம் பயத்தினால் எதிர்மாறான சிந்தனைகளுக்கு அடிமையாயிருக்கிறார்களோ, அதிலிருந்தெல்லாம் இவர்கள் விடுதலையாகி பொசிட்டிவான முன்னேற்றமான சிந்தனைகளை சிந்திப்பதற்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கற்ற இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, உனை நம்பி வாழும் என்னை இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே, உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீ, பரிவோடு நீர் தொட்டு சுகமும் தந்தி, உடல் நோய்கள் உள்ளோரை ஆசீர்வதித்தீ, பரிவோடு நீர் தொட்டு சுகமும் தந்தீர், குணமளிக்கும் இயேசுவே உறுதியூட்டும் இயேசுவே, குணமளிக்கும் இயேசுவே உறுதியூட்டும் இயேசுவே, உமையன்றி வேறு துணை எனக்கென்றும் இல்லையே, இன்று முதல் ஆசீர்வதியும் இயேசுவே நீர் கொடுத்த வாக்கின்படியே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீடி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-2-6-0-4. அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாமல் நம்பிக்கையா இருங்கள். Fear not, have faith என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். உங்களுடைய பயத்தை நீங்கள் நம்பிக்கையால் மாற்றுங்கள். Replace your fear with faith. நம்முடைய வாழ்க்கையில் பயம் எப்பொழுதும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த பயத்தை எவ்வாறு நம்மிடத்திலிருந்து அகற்றலாம் என்று பார்த்தால், நம்பிக்கையே நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதனால் பயத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட முடிகிறது. நம்மோடு ஒருவர் இருக்கும் பொழுது பாருங்கள், நமக்கு அதிகமாக பயம் வருவதில்லை. ஏனென்றால் நம்மோடு ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு துணிவு நமக்குள்ளே வந்துவிட்டது. ஒரு பிள்ளை இருட்டுக்குள்ளே போகும் பொழுது கூட அந்த பிள்ளையோடு ஒரு பெரியவர் இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளை இருட்டுக்குள்ளும் பயமில்லாமல் போகிறது. அதுபோலதான் நாம் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் என்றால், ஒரு வைத்தியசாலைக்கு போகிறோம் அல்லது இமிக்ரேஷனுக்கு போகிறோம், அப்படி போகும் பொழுது நம்மோடு கூட ஒருவர் வருகிறார் என்றால் பாருங்கள், நமக்குள்ளே ஒரு தைரியம் வந்து விடுகிறது. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளால் நாம் பயப்படும் பொழுது நமக்குள்ளே நம்பிக்கை வந்துவிட்டதென்றால், நம்மோடு கடவுள் இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னை பாதுகாப்பார், இந்த ஆபத்திலிருந்து இறைவன் என்னை தப்புவிப்பார், இந்த நோயிலிருந்து ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் என்று நமக்குள்ளே நம்பிக்கை உறுதியூட்டுகிறது. ஆகவே உங்களுக்குள் இருக்கிற பயத்தை எவ்வாறு நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம் அல்லது அந்த பயத்திலிருந்து நீங்கள் வெற்றி கொள்ளலாம், பயத்தை வெளியேற்றி விடலாம் என்றால், உங்களுக்குள்ளே கடவுள் நம்பிக்கையை கொண்டு வருவதனால் பயம் உங்களை விட்டு விலகி விடுகிறது, இல்லை என்றால் பயத்தை உங்களால் வெற்றி கொள்ள முடிகிறது என்று சொல்லிவிடலாம். ஆகவே நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையால் பயந்து போயிருக்கிறீர்களோ அந்த பயத்தை பற்றி அதிகம் சிந்திக்காமல் இப்பொழுது நீங்கள் கடவுள் நம்பிக்கைகளை வளர்வதற்கு என்ன செய்யலாம் என்பதைத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையிலே உங்களால் எப்பொழுது வளர முடிகிறது என்றால், இறைவனோடு உறவாடுவதற்கென்று ஒரு நேரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒதுக்க வேண்டும். இறை உறவு உங்களுக்குள்ளே வளருவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். இறை உறவை ஒவ்வொரு நாளும், அனுதினமும் இறை உறவை வளர்ப்பதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும். இவ்வாறு பாருங்கள், உங்களுக்கும் இறைவனுக்கும் உறவு வளரும் பொழுது அங்கே ஒரு நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வளர்ந்து வருவதை, உருவாகி வருவதை உங்களால் காண முடிகிறது. எப்பொழுது ஒருவர் இருவர் மத்தியிலே உறவு வளர்கிறதோ, அப்பொழுதுதான் ஒருவர் அவர்களுக்குள்ளே மிக நெருக்கமான ஒரு ஐக்கியம் வந்து விடுகிறது. அது போலதான் உங்களுக்கும் இறைவனுக்கும் அனுதினமும் உறவு வளரும் என்றால், அந்த கடவுள் மேல் உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வளர்ந்து வருவதை காண முடிகிறது. இரண்டாவது, அந்த உறவு என்று சொல்லும் பொழுது அது சபமாக இருக்கலாம் அல்லது இறை வார்த்தை தியானமாக இருக்கலாம். இந்த ரெண்டும் கட்டாயமாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேண்டிய ஒன்றாகும், சபமும் இறை வார்த்தை தியானமும். அதாவது பாருங்கள், இறை வார்த்தை என்று நாம் சொல்லும் பொழுது நாம் எவ்வாறு அதை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், இறை வார்த்தை என்பது இறைவனுடைய வார்த்தை என்று. ஆகவே கடவுள் தன் பிள்ளைகளாக எங்களோடு எவ்வாறு உறவாடுகிறார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அவர் தன்னுடைய வார்த்தை வழியாகத்தான் நம்மோடு உறவாடுகிறார் என்று. ஆகவே இறைவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் வாசிக்கும் பொழுது அல்லது அதை தியானிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது? இறைவன் எங்களோடு பேசுகிறார், இறைவன் எங்களோடு பேசுகிற சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது. எவ்வாறு ஒரு மனிதர் மனிதரோடு வார்த்தை வழியாக பேசுகிறாரோ, அதுபோலதான் கடவுள் தன்னுடைய இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கேட்க கேட்க உங்களுக்குள்ளே இறை வார்த்தை நிரம்புகிறது. அந்த வார்த்தையினாலே நீங்கள் நம்பிக்கையிலே வளர முடிகிறது. பின்பு அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை பாருங்கள், உங்களை ஒரு வல்லமைக்குள் கொண்டு வந்து விடுகிறது. என்றால் செபம் உங்களுக்கு சக்தி ஊட்டுகிறது, வலுவூட்டுகிறது. கேட்கிற தியானிக்கிற வார்த்தையை அடிப்படையாக வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் வெல்லப்படுகிறீர்கள். அதனால் உங்களுக்குள்ளே நம்பிக்கை உறுதி அடைகிறது. இப்பொழுது உங்களுக்குள்ளே நம்பிக்கை அதிகமாக வளர்ந்து வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ வேண்டாத பயங்கள் உங்களை விட்டு நீங்கி விடுவதை உங்களால் காண முடியும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே பயப்படாமல் நம்பிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆகவே இறைவன் பல இடங்களிலே பயப்படாமல் நம்பிக்கையா இருங்கள் என்று கூறியிருக்கிறார். பயம் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியான சிந்தனைகளை உண்டாக்கி விடுகிறது, எதிர்மாறான சிந்தனைகளை உண்டாக்கி விடுகிறது, தவறான பாதையில் நம்மை வழி நடத்தி விடுகிறது. அந்த பயத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். நம்பிக்கை வளர வளர பயத்தை நாம் வெற்றி கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த நிகழ்ச்சி வழியாக நம்மோடு இணைந்திருக்கிற எல்லோரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கற்றும். ஆண்டவரே, இந்த நாளில் இவர்களுடைய பயத்தை இவர்கள் வெற்றி கொள்வதற்கு, நம்பிக்கையால் வெற்றி கொள்வதற்கு உம்முடைய தூய் ஆவியின் வல்லமையினால் இவர்களை நிரப்பியறலும். இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் இந்த நேரத்திலே அற்புதம் செய்யும். உம்முடைய அருக்கரத்தினால் இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய கண்ணீர், கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களுக்கு விடுதலை தந்தருளும். நீரே இவர்களுக்கு சமாதானத்தின் ஆண்டவராய் இருந்தருளும். இவர்களை வழி நடத்தும் மெய்ப்பனாய் இருந்தருளும். இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டும் ஒளியாகிய கடவுளாய் இருந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். செய்தி குழுவினரின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சுபக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-446-446-446-446 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது சுப வழிபாடுகளை மற்றும் பல அருத்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. இமெயில் அட்ரஸ் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
சுந்தரி சுந்தரி,
இந்த இருமல் சத்தத்தை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஆஸ்மாக்கார அம்மாவை ஏன் தலையில கட்டிட்டு அவர் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு பறந்துட்டாரு.
சுந்தரி. அம்மா சுந்தரி,
அதான் வந்து நிக்கிறேன்ல, இரு மாமா சொல்லுங்க.
நான் எப்பவும் போடுற மாத்திரை தீந்து போயிருச்சு, அந்த மாத்திரைய கொஞ்சம் வாங்கி தரியா?
என்னது? நான் வாங்கி தரணுமா? எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு.
இல்ல சுந்தரி, ரொம்ப ரொம்ப இருமலா இருக்குமா, என்னால நடக்க கூட முடியல.
அதுக்கு நான் என்ன பண்றது?
அந்த மாத்திரை போட்டாதாமா இருமல் நிக்கும்.
என்னால போக முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு.
கடைக்கு போயிட்டு வரும்போதாவது வாங்கிட்டு வரியா?
அதெல்லாம் அப்பவே போயிட்டு வந்தாச்சு.
அப்படியா சுந்தரி, வேலை இருக்குன்னு தானே மருந்து கடைக்கு போக முடியாதுன்னு சொன்ன. இப்ப டிவி பாத்துக்கிட்டு இருக்கிறியம்மா.
இத பாருங்க, இந்த கேள்வியெல்லாம் நீங்க என்ன கேட்காதீங்க. ஏதோ அவர் வெளிநாட்டுக்கு போனதால உங்களை என்ன பாத்துக்க சொன்னாரு, அதனால போனா போகுதுன்னு நானும் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். மத்த வேலையெல்லாம் பாக்கணும்னு ஒன்னும் எனக்கு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. புரிஞ்சுதா?
புரிஞ்சுதுமா, புரிஞ்சுது. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஹலோ.
ஹலோ,
என்னங்க, எப்படி இருக்கீங்க?
நல்லா. ஹலோ,
சொல்லுங்க, கேக்குது.
நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்க?
நல்லா இருக்கேங்க.
அம்மா எப்படி இருக்காங்க?
நல்லா இருக்காங்க.
அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறியா?
நான் கவனிச்சுக்கிறேன், அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம்.
சரி சரி, அம்மாவை கொஞ்சம் கூப்பிட.
அத்தை இப்பதாங்க மாத்திரை போட்டுட்டு தூங்கினாங்க.
அப்படியா?
ஆமாங்க, அவங்களை எழுப்ப வேண்டாம், நீங்க இன்னொரு நாளைக்கு பேசிக்கோங்க. நீங்க போன் பண்ணதா நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன்.
சுந்தரி
சொல்லுங்க,
நம்ம குமார் அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல லீவ்ல அங்க வருவான்.
அப்படிங்களா?
ஆமா, அவங்கிட்ட இந்த மாச பணத்தையும் அடுத்த மாசம் பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேன், வாங்கிக்க.
சரிங்க.
இன்னும் 3 மாசத்துல மத்தவங்களையும் அனுப்புவாங்க, அப்ப நானும் வந்துருவேன், வச்சுட்டுமா?
சரிங்க.
சுந்தரி, பிரதீப் தனமா பேசுனா.
அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி?
என்கிட்ட ஏமா குடுக்கல.
என்ன பேச போறீங்க? நீ இரும்புல வச்சுக்கிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க போறீங்க, அவ்வளவுதானே? குடுக்கலன்னா உடனே ரொம்ப வருத்தப்படாதீங்க.
இனிமே கேக்கலம்மா, கேக்கல.
யாரு வந்திருக்கா வாசல்ல புதுசா செருப்பு கிடக்கு?
குமாரனே, நீங்களா?
என்னம்மா ஆச்சரியமா இருக்கா?
ஆமா, எப்ப என்ன வந்தீங்க?
எங்க வீட்டுக்கு நேத்தே வந்துட்டேன், உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் ஆச்சு.
3 மணி நேரம் ஆச்சா? நான் அந்த பக்கம் போயிருக்கேன், நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க. இந்த கடைங்களுக்கு போனாலே இப்படிதானே, கூட்டமா இருக்கிறதுனால சீக்கிரத்துல வர முடியறதில்ல.
காலையிலேயே போயிட்டதால கேள்விப்பட்டேன்.
யார் சொன்னா?
பக்கத்து வீட்டுல
சொன்னாங்க. பக்கத்து வீட்லயா?
பக்கத்து வீட்டுல ஏன் போய் கேட்டேன்னு பாக்கறியா? உங்க மாமியார் மூச்சு விட முடியாம ரொம்ப அவசரப்பட்டு இருந்தாங்க, அதனால போய் கேட்க வேண்டியது ஆயிடுச்சு.
அத்தையா?
ஆமா. அவங்கள இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக மனசு வந்துச்சு?
இல்ல, போயிட்டு வந்தல்லான்னு தானே போனேன், என்ன பண்றது, லேட் ஆயிருச்சு.
இன்னைக்கு மட்டும் இல்ல, இது வாடிக்கை நடக்கிறதா? நாம மாமியார கவனிச்சுக்கிறதே இல்லையா? அவங்களுக்கு தேவையானத அவங்கதான் பாத்துக்கிறாங்களா? ஒரு மாத்திரை கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியா?
இல்லன்னு அவங்கதான் அவங்ககிட்ட பொய் சொல்லிருக்காங்க.
சரி, பக்கத்துல உள்ளவங்க பொய் சொல்றாங்கன்னா டாக்டர் கூடவா பொய் சொல்லுவாரு? என்ன அப்படி பாக்குற? அம்மா மூச்சு விட முடியாம பட்ட கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல, அதான் பக்கத்து வீட்டுக்காரங்க துணையோட அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடுறது இல்லையான்னு டாக்டர் கேட்டதுக்கு வாங்குறதுக்கு போக முடியலன்னு அம்மா சொன்னதா டாக்டர் என்கிட்ட
சொன்னாரு. அது வந்து
நான் 3வது ஆளு, இதெல்லாம் நான் கேக்கிறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் பிரதீப் கிட்ட பேசிக்கிறேன். இந்த பிரதீப் கொடுத்த பணம், இத குடுத்துட்டு போறதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன், கொடுத்துட்டேன், நான் வரேம்மா.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரான் நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரான் நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா.com வான்புரா.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிகழ்ச்சிகள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.